2021 நவம்பர் மாத தென்றலிதழில் கோப்பல் டெக்சஸிலிருந்து சிவாதுரை எழுதியுள்ள ஆஷ்டுக்குட்டி என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மாலை நேர ஜாகிங் முடித்து உடலில் வழிந்த பேபியோடு சாக்ஸை கழட்டி கொண்டே தொலைக்காட்சியில் ஓடிய கருத்தரங்க நிகழ்ச்சி ஒன்றை பார்க்க ஆரம்பித்தான் சோமு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி மீண்டு வந்த பாட்டி ஒருத்தியின் கையில் இருந்த நகைப்பூச்சை குறித்து நெறியாளர் புன்முறுவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். ஓடி வரும்போது ஏதோ செடி லேசாக கிழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தபடி தன் காலை தடவி விட்டு கொண்டான். லேசாக சிவந்திருந்தது. என்ன, ரொம்ப தூரம் ஓடிட்டு போலிருக்கு இன்னைக்கு என்று நக்கலுடன் கேட்டபடி வந்தாள் பிரியா, சோமுவின் தங்கை. கல்லூரி முடித்து விட்டால் வேலைக்கு முயன்று கொண்டிருக்கிறாள். பதிலுக்கு தலையசைத்து புன்னகைத்தான் சோமு என்கிற சோமாஸ்கந்தன். வீட்டில் சோமு, வெளியில் இப்போதெல்லாம் சோம். தங்கள் கொரோனா அனுபவத்தை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டதை பார்த்ததும் சோமுவின் மனதில் ஒரு வெறுமையும் சோகமும் அப்பிக்கொண்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் உடையை களைந்து ஷவரில் நின்றான். மிதமான சூட்டில் தண்ணீர் விழ ஆரம்பித்தது. அந்த பாட்டி தன்னிடம் நகைப்பூச்சி இல்லை என்பதால் பேத்தியிடம் இருந்ததை போட்டுக்கொண்டு வந்தேன் என்றாள். பேத்தியின் நகைப்பூச்சி என்று சொல்லும்போது கூச்சப்படவில்லை, பெருமைதான் தெரிந்தது. அது ஏன் அவளும் தனம்மத்தை போலவே இருக்கிறாள் என்று நினைத்தான். குளித்து முடித்து கொஞ்சம் தொளதொள என்றிருந்த பேர்முடாவை போட்டுக்கொண்டு அதற்கு தோதாக ஒரு மஞ்சள் நிற சட்டையை போட்டுக்கொண்டான். தனம்மத்தை மீண்டும் அவன் நினைவில் வந்தாள்.
சோமு, எது வீட்டு ரமேஷ பாத்தியா? ஆசி அஜித் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டான். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் இன்னைக்கு. சரி சரி, இந்த கத்திரிக்காய் கறி உங்க அம்மா சாம்பாரோட சேர்த்து சாப்பிடு, உனக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்கோ அம்மாவின் பதிலுக்கோ கூட காத்திராமல் விரைவாள் தனம் அத்தை. பக்கத்து வீடு என்பதால் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. சின்ன கிண்ணத்தில் கறியோ குழம்போ இனிப்போ எதுவாக இருந்தாலும் வாரத்தில் இருமுறையாவது அத்தையின் ரன்னிங் கமெண்ட்ரியுடன் வந்துவிடும். மற்ற நாட்களில் அத்தை வீட்டில் மெல்லிய கவிச்சி வாசை வீசும், அதனால் அதெல்லாம் வராது. இன்னொரு சமயம், போன வருஷம் வேர்ல்ட் கப் மேட்ச்ல என்று சோமு ஆரம்பித்தான். அதெல்லாம் என்ன, நீ 1983 உலகக்கோப்பை மேட்சை பார்த்துருக்கணும். தெருவே நம்ம வீட்டில் தான் இருக்கும். சாப்பாடு, காப்பி, நொறுக்கு தீனி, அதுலேயும் பஞ்சு இருக்கான் பாருன்னு சுவாரஸ்யம் குறையாமல் சச்சின் அடிக்கும் சதத்துக்கு இணையாக நடந்தவற்றை சொல்லும்போது கேட்பதற்கு அலிப்பே தட்டாது. கண்ணா, சாப்பிட வரியா? அம்மாவின் கண்ணீர் குரல் சடாரென மீண்டான். சோமுவின் அம்மா கால் நூற்றாண்டுக்கும் மேலாக பலமுறை இடமாற்றங்களை சந்தித்தபடி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவள். பாசத்தை பந்தியில் காட்டாமல் தேவையான அளவு மட்டுமே பரிமாறுவாள். வீட்டில் இருக்கும்போது உணவை சமைத்தவுடன் சூடு ஆறுவதற்கு முன் உண்ண வேண்டும் என்பாள். உணவை வீணடிப்பதும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் தாமதிக்காமல் வரேம்மா என்று சொல்லி கொண்டே வந்தான். ரவா பொங்கலா? ஆமாண்டா, சாப்பிட்டு பாரு. நன்றாகவே இருந்தது. 3 கரண்டி சாம்பாரும் பின்னர் ஒரு ஏப்பமும் சோமுவை எழுந்து கை கழுவி கொள்ள செய்தன. அம்மா, இப்பெல்லாம் தன அத்தை அடிக்கடி பேசுறதில்ல? ஆமாம், அவளுக்கு சினிமா பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. 20 வருஷம் ஆச்சு அந்த ஊரை விட்டு வந்து, இதுல இது வேறு என்று சொல்லிக்கொண்டே மிச்சம் இந்த வேலையை கவனித்தாள். எதற்கும் விளையாத குழந்தைகளிடம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கண்டிப்பான அம்மாவிற்கு தனம் அத்தை மேல் இருக்கும் மென் கோபத்தை சோமு புரிந்து கொள்வான். அந்த கோபத்தின் அளவை சோதனை செய்ய தேவைப்படும் போது கேள்விகளை இவ்வாறு உருமாற்றி கேட்பான். மாடிக்கு வந்து கோபாலுக்கு போன் செய்தான். 2 ரிங் போன பின் போனை இப்போது எடுப்பானா என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே, என்னடா சோமு, ஆளையும் காணோம் போனையும் காணோம் என்று வழக்கம் போலவே ஆரம்பித்தான் கோபி என்கிற கோந்து. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இப்போதான் இங்கே பாம்பேயில் கொரோனாலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அங்கே எப்படி? நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லையா நீ? கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்காங்க என்றான் எகத்தாளமாய். என்றபடியே தான் பார்த்த தொலைக்காட்சி விவாதத்தை பற்றி சொல்லிவிட்டு, ஆமாம், தனத்தை எப்படி இருக்காங்க என்றான் கொஞ்சம் கனிந்த குரலில். மாசமான நீ ஒருத்தந்தாண்ட அவங்கள பத்தி கேட்கிறது மாமா போனப்புறம் அவங்க வீட்டில் கூட சுமாரான கவனிப்பு தான், மறக்க முடியலடா.
எது அந்த அத்தை பொண்ணையா?
சி, அத்தை எத்தனை ஜாலியான ஆள் தெரியுமா.
அத்தைக்கு பெண்ணெல்லாம் இல்லை, எல்லாம் பசங்க தான். ஆனாலும் பேச்சை மடைமாற்ற கோந்து செய்யும் உத்தி இது. இதற்கு சோமு சொல்லும் பதிலை பொறுத்து அடுத்த அரை மணி நேர பேச்சில் அனைத்து நடிகைகளையும் ஊரின் மிக அழகான பெண்களையும் கோந்து கோர்த்து விடுவான் என்பதால் சோமுவே தொடர்ந்தான். அவங்க குடும்பெல்லாம் நீ பார்த்ததில்ல, தெரியும் தெரியும். வாரமானா டவுனுக்கு போய் படம் பார்க்கறது, சின்ன பிள்ளைங்களை கூட்டி வச்சுக்கிட்டு கல்லாங்கா கேரம் போர்டுன்னு ஆடுறது என்றான் கோபால் சட்டை அங்கலாய்ப்பாக என்று கண்டுபிடிக்க முடியாதபடி. டேய், அதாண்டா லைஃப்னு தோணுது இப்ப. சும்மா இருடா, அவங்க தான் வெதரணை இல்லாம அப்படி இருந்தாங்க. 50-55 வயசுல அப்படி இருந்ததுக்கு அக்கம் பக்கத்துல என்னெல்லாம் சொன்னாங்க தெரியும்ல. என்ன, ரெண்டாவதாக வாக்கப்பட்டவங்கன்னு தானே? அதை விடுறா, அத்தை மாமா என்ன சொல்லி திட்டுவாங்க தெரியுமா? எதிர்மனையில் கோந்து மௌனமானான். ஒவ்வொரு முறையும் கோந்துவை உரையாடலில் சிக்க வைக்க புதிதாக ஒரு செய்தியை சொல்லுவான் சோமு. அது மட்டுமில்லாமல் அத்தையை பற்றி பேசும்போது மட்டும்தான் வேறொரு சோமுவாக மாறுவான். என்னன்னு சொல்லு என்றான் சோமு. கோந்துவிடமிருந்து இப்போதும் பதில் இல்லாததால் ஒரு குறிப்பாக அந்த வார்த்தையை சொன்னதும் அடப்பாவி என்றான் கோந்து. தனமத்தையே ஜாலியான மூடில் இருக்கும்போது மாமாவை இப்படி சொல்லி திட்டுவாங்களாம். உண்மையா? அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு ஆச்சரியமா இருக்குடா. நேரடியாவா இல்லை நீ சொன்ன மாதிரியா? நான் சொன்ன மாதிரி தான். மாமாவோட அம்மாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்திங்கிறத கிண்டல் செய்யறதுக்காக வெளியில தான் மாமாவோட சண்டை போடுவாங்க, உள்ள அவ்வளவு லவ். அதே மாதிரி மாமா மட்டும்தான் அத்தைய அம்சவல்லின்னு பேர் சொல்லி கூப்பிடுவாராம். மற்றவங்களுக்கு தான் அவங்க தனம். அம்சவல்லிங்கிற பேரை தனம்னு மாத்தினதும் மாமா தானா? கல்யாணமாகி முதல் குழந்தை பிறந்தப்புறம் மாமாவோட அப்பா அத்தைய 1 வருஷம் கழிச்சு தான் கூட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாராம். அதுக்காக 1 வருஷம் காத்திருந்து தான் கூட்டிக்கிட்டு வந்தாராம். அந்த அளவுக்கு அப்பா மேலே மரியாதையும் பயமுமா மாமாவுக்கு. அதனாலேயே மாமா மேலே லவ் ஜாஸ்தி ஆயிடுச்சான். இதை சொல்லிட்டு இப்போ இருக்கிற பசங்கள்லாம் 3 மாதத்துக்கு மேலேன்னு சொன்னாலே அப்பனும் வேணாம் ஆத்தாளும் வேணான்னு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்கிற இன்னும் வேறு கேட்பாங்க. என்னத்தை சொல்கிறது அந்த வயசில் என்றான். இவ்வளோ லவ்வா? அப்புறம் எப்படி 5 புள்ள பிறக்காதான் என்று சோமுவிடம் கோந்து 11 வயது குறும்பு போல் கேட்க நினைத்தான். ஆனால் சோமு அத்தையை பற்றி வரைமுறை தாண்டி பேசியதில்லை என்பதால் விட்டுவிட்டான். அத்தை பேசுவாங்க, அதுக்காக நாமும் அது போல் பேச வேண்டுமா என்பது சோமுவின் வாதம். இதிலிருந்து விடுபட நினைத்து மௌனத்தை தொடர்ந்தான் கோந்து. ஆனாலும் பள்ளிக்காலத்தில் சோமு வீட்டுக்கு வரும்போது அல்லது போகும்போது பார்த்த பழகிய துருதுருப்பான தனமத்தை அவன் நினைவிலும் இப்போது வந்தாள். தனமத்தை சராசரி உயரம், கொஞ்சம் பருமனான தேகம், மாநிலத்தை தாண்டி தோளில் மினுமினுப்பு சற்றே குறைவு, வயதானதால் ஏற்பட்ட சிறு சுருக்கங்கள் அங்கங்கே, சௌரி முடி வச்சு பின்னிக்கிட்டு பான்ஸ் பவுடர் அடிச்சுக்கிட்டு அத்தை 11-12 மணிக்கு டவுனுக்கு கிளம்புவாங்க. கூடவே ஒரு வயர்கூடை, அதில் ஊற வைத்த நெல் மாமாவுக்கு அவில் இடிக்க. அப்போதானே மாமா இன்னும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. சும்மா அப்படியே போய் ஒரு சினிமா, பேரும் தெரிய வேணாம் கதையும் புரிய வேணாம், ஹீரோ மட்டும் யாருன்னு பார்த்துப்பாங்க. பாதி தூக்கம், மீதி படம். படம் பார்த்துட்டு வந்த அவங்க வந்து அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. பல நாள் அதை கேட்டு ரசித்திருக்கிறோம். சில சமயம் தன் விளையாட்டு தோழர்களான பேரன் வயதுள்ள பசங்களையும் சினிமாவிற்கு கூட்டிட்டு போய் பின்னர் காமாட்சி ஹோட்டலில் ஒரு ஸ்பெஷல் தோசையும் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் தெருவில் அவங்க கிட்ட கதை கேட்கவும் பேசவும் விளையாடவும் எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு நாள் மதியம் சாப்பிட்ட பிறகு வாயில் வெற்றிலை பாக்கை போட்டு குதப்பி கொண்டே வாசல் வராண்டாவில் கல்லாங்காய் விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று திரும்பி பார்த்து, ஆஷ்டு குட்டி வேஷ்டியை திங்குது, ஓஷ்டு ஓஷ்டு என்று வீட்டின் பின்பக்கமாக கையை காட்டி இருக்காங்க. ஆடும் இல்லை குட்டியும் இல்லை, ஆனா இது புரியாது சின்ன பசங்க கிடுகிடுன்னு கொல்ல பக்கம் இல்லாத ஆட்ட விரட்ட ஓடி இருக்காங்க. ஏமாற்றப்பட்டது தெரிந்தது. சோகம் கலந்த கோபத்துடன் அவர்கள் திரும்பி வந்தபோது சமாதானப்படுத்த அவங்களே வீட்டில் செய்து வைத்திருந்த கடலை உருண்டைகளை மென்சிரிப்புடன் கொடுத்தபோது
அத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டி போலவே மகிழ்ச்சியாக இருந்ததாக சோமு சொல்லியிருக்கிறான். தனுமத்தைக்கு 5 பசங்க, மூத்தவனும் கடைசி பையனும் மட்டுமே இங்கே, மற்றவங்க எல்லோரும் சென்னையில். அத்தை அவங்களோட பசங்க கிட்ட ஒரு நண்பன் மாதிரி தான் பழகுவாங்க. அதிலும் 2வது பையன் ரொம்ப அடாவடி. கடைசி பையன் பரமசிவனுக்கு பிடிக்காத காயோ சாப்பாடோ அன்னைக்கு சமைச்சிருந்தா ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது பரமசிவன் 2வது அண்ணனுக்கும் முதல் அண்ணனுக்கும் நடுவில் சிக்கி சின்ன பின்னமாகிவிடுவான். கேலி பொறுக்காமல் சமயங்களில் கோபித்து கொண்டு சாப்பிடாமல் கூட எழுந்து ஓடிவிடுவான். அம்மாதிரி சமயங்களில் அத்தை பரமசிவத்தை சமாதானப்படுத்த தட்டிலே சாப்பாட்டை வைத்து கொண்டு கெஞ்சுவது பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். பரமசிவத்துக்கு படிப்பு ஏறவில்லையே தவிர நன்றாக பாடுவான். அத்தை பால் வியாபாரத்திற்காக வைத்திருந்த 5-6 பசுமாடுகளை நன்றாக பராமரிப்பான். அவ்வப்போது மது வாசனையும் புகையிலி வாசனையும் வீசும் அவனிடம் இருந்து, ஆனால் அதையெல்லாம் சாமர்த்தியமாக அத்தையிடமிருந்து மறைத்து விடுவான். பரமசிவம் மேல மட்டும் கொள்ளை பிரியம் தனுமத்தைக்கு. ஏன்னு கேட்டா வழிச்சு ஊத்தின மாவு தோசை அவன் அதான் என்று சின்ன சிரிப்புடன் முடிச்சுக்குவாங்க. அதனால் படிப்பு ஏறல, உருப்படியா எந்த நல்ல பழக்கமும் இல்லைன்னு மாமா திட்டும் போதெல்லாம் சோமு வீட்டுக்கு வந்து மாமா சின்ன வயசுல சேர்ந்த தப்பெல்லாம் சொல்லுவாங்களாம். ஒரு குழந்தையாட்டம் எல்லாம் அவனும் மேலே வருவான். என்னத்தை படிச்சு என்ன பண்ண போறான்? இப்ப கூட சினிமாக்கோ டிராமாக்கோ போனா ஹீரோவாயிடுவான். நான் தான் இங்கேயே இருக்கட்டும், அவசரத்துக்கு ஏதாவதுனா கொல்லியாவது வைப்பான் என்னும்போது சோமுக்குள் எழும் தர்ம சங்கடம் சோகமெல்லாம் சொல்லி மாளாது என்றிருக்கிறான். அத்தைக்கு ஆறுதல் சொல்ல முடியாது, அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. சொன்னாலும் மாமாவையும் பரமசிவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதுபோல் சில நிகழ்ச்சிகளுக்கு பிறகு சோமு அந்த வயதிலேயே பக்குவப்பட்டவனாக வெறுமனே அத்தை சொல்லும் செய்திகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்ததாக சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கண்ணை துடைத்து கொண்டு 2 நிமிடங்களில் எதுவுமே நடக்காதது போல் போயிடுவாங்களாம். ஒவ்வொரு முறையும் சோமு பேசும் போதெல்லாம் புதிதாக சொல்வது போலவே அவ்வளவு ஆர்வத்துடன் தனம் அத்தையுடனான அனுபவங்களை சொல்வான். அதனால் எது சோமு சொன்னது எது தான் உணர்ந்தது என்று கூட சில சமயம் குழப்பம் வரும் கோந்துவுக்கு. தான் நீண்ட நேர சிந்தனைக்குள் சென்றதை கோந்து உணர்வதற்குள் என்னடா ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டியா என்று அதை கலைத்தான் சோமு. ஆமாண்டா, அதை விடு, பரமசிவம் கொரோனால போயிட்டான் 1 வாரம் முன்னாடி, தெரியும்ல? அப்படி யாருமே சொல்லலையேடா என்றான் ஆதங்கத்துடன். யாருக்குமே சொல்லல, 1 வாரம் பெரிய ஆஸ்பத்திரியில இருந்திருக்கான். அன்னைக்கு காலையில கூட நல்லா தான் பேசினானாம், திடீர்னு. ஓ, ஆனா இது அத்தைக்கு தெரியாதுல்ல, இல்ல புரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லடா, நினைவுக்கு வரும்போது அழறாங்களாம், அப்புறம் கொஞ்ச நேரத்துல மறந்துடுதான். 3 நாள் முன்னாடி அவனுக்காக சின்ன வெங்காயம் வத்த குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் கறியும் பண்ணிட்டு அவன் வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாங்களாம். நினைவு தப்பினது கூட ஒரு வகையில் நல்லது தான், இல்லைன்னா அத்தையால் இதை தாங்க முடியாது. ஆமாண்டா, பரவாயில்ல, நீ எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்க, இதெல்லாம் பார்க்க வேணாம்ல. தொடர்ந்து பேசினால் சோகம் அதிகமாக வாய்ப்புள்ளதாக தெரிந்ததால், அப்படி இல்லை, இப்போ கூட அத்தை மாதிரி வாழ்க்கையை வாழற ஒரு பாட்டியை பார்த்ததுனால தான் உனக்கு கால் பண்ணினேன். பார்ப்போண்டா, அத்தையை பார்த்தேன்னா நான் விசாரிச்சேன்னு சொல்லு என்று போனை வைத்தான். அத்தை வீட்டு பெரிய திண்ணை, கால் சட்டை போட்ட சிறு வயது கோந்து, பாசி படர்ந்த கோயில் திருக்குளம், பேபி ஸ்டோர், இடமே இல்லாத வளைவில் ஏர்ஹாரன் அடித்து திரும்பும் டவுன் பஸ் என மனதில் சடச்சடம் என தோண்டிய நினைவலைகளுக்கிடையே அம்மா படியே வரும் சத்தம் கேட்டது. என்னடா கோபிக்கிட்ட இந்த மாதம் புலம்பல் ஓவரா என்று கேட்டபடியே கையில் மடித்து கொண்டு வந்திருந்த துணிகளுடன் கேட்டாள் அம்மா. இப்படி புலம்புற அளவுக்கு அப்படி என்ன பண்ணினா தானே அத்தை? ஆன வயசுக்கு அடையாளம் இல்லாமல் காலில் கொலுசு, நைலக்ஸ் புடவை, கண்ணில் மையி, கழுத்தில் பவுடர்னு 60 வயசுக்கு மேலேயும் சின்ன பொண்ணாட்டம் ஆடினது தான் மிச்சம். கேஸ் ஸ்டவ்வில் கூட சமைக்க கற்றுக்காமல் கும்முட்டி அடுப்பிலையும் விறகு அடுப்பிலையும் சமைச்சதை வேற அவசர அவசரமாக உனக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொண்டு வந்து கொடுப்பா பா என்றதும் அந்த காரமான மோர்க்குழம்பு உருளைக்கிழங்கு கறி அதில் வரும் வாசனையெல்லாம் அந்த விறகு அடுப்பு புகையாளா அல்லது அத்தையின் கைமணமா சோமு யோசித்து கொண்டிருக்கையிலே வாழ்க்கைனா ஒரு பொறுப்பு வேணா, எப்பவும் சிரித்து பேசிக்கிட்டு வயலில் விளைஞ்சதை சாப்பிட்டுட்டு திண்ணையில் உட்காந்து கதை பேசி என்னத்தை உருப்படியாக பண்ணினா? ஏதோ பசங்க அவங்களா படித்து வேலைக்கு போனாங்க என்று அர்ச்சனையை தொடர்ந்து கொண்டே துணிகளை பீரோவில் அடுக்கி வைத்தாள். இது ஒன்றும் புதிதில்லை என்பதால் அம்மாவிடம் பதிலுக்கு எதுவும் பேசாமல் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமான இளவயது அப்பாவின் புகைப்படத்திலிருந்து காய்ந்த சந்தனத்தையே வெறித்து பார்க்க ஆரம்பித்தான் சோமு. பல சொல்ல முடியாத துயரங்களும் பழைய நினைவுகளும் அவனை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தன. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.